நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சமுதாய வானொலி 107.4 பண்பலை அலைவரிசையில். மக்காச்சோளம் உலகம் முழுவதும் பயிரிடப்படும் ஒரு உணவு தானியம். உலகில் அதிகம் பயிரிடப்படும் பயிர் இதுவே ஆகும். தானிய வகைகளிலே ஒன்றானது சோளம். சோள உணவுகள் உடலுக்கு உறுதியை அளிக்கவல்ல சிறந்த ஒரு இயற்கை உணவு. சோளத்தில் பார்த்திங்கன்னா அதிகளவு நார்ச்சத்து, மாவு சத்து அடங்கியிருக்கும். அதனால் இது ஒரு சக்தி தரும் உணவாக திகழ்கிறது. மேலும் நீரிழிவு நோயை குறைக்கும் தன்மை கொண்டதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த உணவாகும். மக்காச்சோளத்தை தாக்கக்கூடிய நோய்கள் பற்றியும் மற்றும் அதன் மேலாண்மை முறைகளை பற்றியும் கூறுவதற்காக கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பயிர் நோய்கள் துறையில் பணிபுரியும் பேராசிரியர் முனைவர் வை பரணிதரன் அவர்கள் வந்துள்ளார். வாங்க, அவங்க கூறும் தகவல்களை கேட்போம்.
உறவர்களே, வணக்கம். எனது பெயர் வை பரணிதரன். நான் பயிர் நோயில் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். தற்பொழுது மக்காச்சோளத்தில் தோன்றும் நோய்களை பற்றியும் அதனை எவ்வாறு மேலாண்மை செய்வது என்பதை பற்றியும் காண்போம். தானிய பயிர்களில் கோதுமை மற்றும் நெல்லுக்கு அடுத்தபடியாக மக்காச்சோளம் மிகவும் முக்கியமான பயிராக கருதப்படுகிறது. அதிக மகசூல் கொண்ட இப்பயிர் பல்வேறு காலநிலைகளிலும் சூழ்நிலைகளிலும் வளரக்கூடியது. மக்காச்சோளம் உணவு மற்றும் தீவனத்திற்காக மட்டுமில்லாமல் தொழிற்சாலைகளில் பல்வேறு பொருட்களின் உற்பத்திக்காக பயன்படும் மூலப்பொருளாகவும் இவ்வாறு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனால் விவசாயிகள் மத்தியில் மக்காச்சோளம் ஒரு லாபகரமான பயிராக கருதப்பட்டு பல்வேறு இடங்களில் தமிழ்நாடுகளில் வளர்த்து வருகிறார்கள். இந்த மக்காச்சோளத்தில் பல்வேறுபட்ட நோய்களால் தாக்கப்பட்டு மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. அவ்வாறு தோன்றும் நோய்களை பற்றியும் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றியும் தற்பொழுது காண்போம். முதலில் அடிச்சாம்பல் நோய். இந்த அடிச்சாம்பல் நோய் மிகவும் முக்கியமான நோயாக கருதப்பட்டு வருகின்றது. இந்நோய் பல்வேறுபட்ட பூஞ்சாண காரணிகளால் இந்தியாவில் பல இடங்களில் இதனுடைய தாக்கம் காணப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தோன்றும் அடிச்சாம்பல் நோயானது பெர்னோஸ்கிலோஸ்போரா சொக்கி என்ற பூஞ்சாண காரணிகளால் தோன்றுகின்றது. இக்காரணி மக்காச்சோளத்தை மட்டுமில்லாமல் சோளம் பயிரையும் தாக்க வல்லது. அதனால் மக்காச்சோள பயிருக்கு அருகில் சோளத்தை விதைக்கவும் தவிர்க்க வேண்டும். இக்காரணி மக்காச்சோளத்தை விதைத்த பின்பு இரண்டு இலைகள் கொண்ட வளர்ச்சியில் இருந்து தாக்க வல்லது. இக்காரணி மக்காச்சோளத்தின் இலைகளின் அடிப்புறத்தில் முதலில் நீளமான மஞ்சள் நிற தடிமனான கோடுகளை உருவாக்குகின்றது. இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும்பொழுது இலையின் மேல் பக்கத்தில் இக்கோடுகளை காணலாம். இக்கோடுகளில் இருந்து வெள்ளை நிற பூஞ்சான வித்துக்கள் உருவாகி காற்றில் பறந்து அடுத்த செடிகளுக்கு இந்நோய் பரவுகின்றது. முக்கியமாக இரவு நேரங்களில் இவ்வித்துக்கள் உற்பத்தி அதிகமாக காணப்படும். ஏனெனில் இரவு நேரங்களில் குளிர்ச்சியாகவும் மற்றும் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுது இதனுடைய இவ்வித்துக்களின் உற்பத்தி அதிகமாக காணப்படும். அடிச்சாம்பல் நோய் தாக்கிய செடிகள் வலுவிழந்து காணப்படும். மேலும் 4 வார மக்காச்சோளங்களில் தாக்கப்படும் செடியானது முதலில் இதனுடைய அறிகுறிகள் தென்படாமல் இருக்கும். ஆனால் நாளடைவில், அதாவது இந்த நோயினுடைய பின் வளர்ச்சியின் பொழுது, இதனுடைய தாக்கம் வெளிப்படுத்தும். மேலும் இது பூக்கும் மற்றும் கதிர் முற்றும் தருவாயில் கூட இந்த நோயின் தாக்கத்தை அதிகமாக காணலாம். இந்த நோயானது செடியின் முற்றிய தருவாயில் இது கிரேசி டாப் என்று சொல்லக்கூடிய அடையாளத்தை உண்டு பண்ணுகிறது. இந்நோய் அறிகுறியானது மக்காச்சோளத்தின் பூவையும் மற்றும் கதிரையும் தாக்குகின்றது. இந்த கிரேசி டாப் என்ற அடையாளமான இந்த கிரேசி டாப் என்று தாக்கக்கூடிய இந்த பூஞ்சாணத்தால் இதனுடைய கதிரும் மற்றும் பூவும் புதர் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி பச்சை நிறத்தில் எல்லாவற்றையும் கொத்தாக மாற்றிவிடுகிறது. இதனால் கதிரும் மற்றும் பூவும் பச்சை நிறத்தில் காணப்படும். இதனால் கதிர் உருவாகாமல் போய் மகசூல் இழப்பு ஏற்படுகின்றது. இந்நோயின் தாக்கம் பொதுவாக 4 வார செடிகளுக்கு அதிகமாக காணப்படும். இந்நோயானது சாரல் மழை காலங்களில் அதிகமாக காணப்படும். அதாவது காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்பொழுது இந்நோய் அதிகமாக காற்றின் மூலம் மற்ற செடிகளுக்கு பரவி இதன் தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்துகின்றது. தற்பொழுது இந்த சாம்பல் நீர் நோயை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி காண்போம். முக்கியமாக மக்காச்சோள விதைகளை விதைக்கும் முன் மெட்டலாக்சைல் என்ற மருந்தை 4 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்த பின்புதான் விதைக்க வேண்டும். இதை கண்டிப்பாக செய்தால் இதன் தாக்கத்தை பெரிதளவில் நாம் கட்டுப்படுத்தலாம். அதனால் விதைக்கு முன் உங்களுடைய விதை மெட்டலாக்சில் என்ற மருந்தின் மூலம் விதை நேர்த்தி செய்யப்பட்டதா என்ற கருத்தை உறுதி செய்து விதைக்க வேண்டும். இந்த மெட்டலாக்சில் மருந்தானது அடிச்சாமல் நோயை நன்றாக தடுக்க வல்லது. இதையும் தாண்டி செடிகளின் இடையே அடிச்சாமல் நோய் செடிகள் காணப்பட்டால் உடனே இச்செடிகளை பிடுங்கி அழிக்க வேண்டும். மேலும் இந்நோயின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டால் 10 மற்றும் 25வது நாட்களில் மெட்டலாக்சில் MZ என்ற மருந்தை, அதாவது மெட்டலாக்சில் மற்றும் மேங்கோசப் என்ற மருந்தின் கலவையை 0.2% என்ற கலவையில் கலந்து இதனை 2 தடவை தெளித்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம். மேலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்ட வீரிய நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட கோகச்சம் 6, 7, 8 என்ற ரகங்களை பயிரிட்டு இந்த நோயை வராமல் தடுக்கலாம். இதுவரை அடிச்சாமல் நோய் தோன்றுவதை பற்றியும் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி பார்த்தோம். இது மிகவும் முக்கியமான கொடிய நோயாகும். எனவே மேற்கூறப்பட்ட முறைகளை தவறாது கடைபிடித்து அடிச்சாமல் நோயை கட்டுப்படுத்தவும். இப்பொழுது அடுத்ததாக இலை கருகல் நோய் பற்றி காண்போம். இந்நோயானது மக்காச்சோள பூக்கும் தருவாயிலிருந்து இதன் தாக்கம் அதிகமாக காணப்படும். இந்த நோயானது ஹெல்மிதோஸ்போரியம் மெய்டிஸ் என்ற காரணியால் ஏற்படுகின்றது. இது செடிகளின் கீழ்மட்ட இலைகளை அதிகம் தாக்குகின்றது. பின்பு மெதுவாக மேல்மட்ட இலைகளுக்கு பரவுகின்றது. முதலில் வட்ட நீள்வட்ட மஞ்சள் நிற புள்ளிகள் இலைகளின் மேல் காணப்படுகின்றது. இப்புள்ளிகள் நாளடைவில் பெரிதாகி பழுப்பு நிறத்தில் மாறிவிடுகின்றது. பின்பு இப்புள்ளிகள் ஒன்று சேர்ந்து இலை கருகளை இலைகளின் மேல் ஏற்படுத்தி மகசூலின் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இப்பொழுது இதனை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றி பார்ப்போம். 1 கிலோ மக்காச்சோள விதைக்கு கேப்டான் அல்லது திறம் 4 கிராம் என்ற மருந்தை இந்த விகிதத்தில் விதை நேர்த்தி செய்து இதனை கட்டுப்படுத்தலாம். அல்லது மெட்டலாக்சில் என்ற மருந்தை இதே 4 கிராம் 1 கிலோ விதைக்கு விதை நேர்த்தி செய்தும் இதை கட்டுப்படுத்தலாம். மேலும் 1 ஏக்கருக்கு மேங்கோசப் 500 கிராம் அல்லது கேப்டான் 400 கிராம் என்ற மருந்தினை தெளித்தும் இந்நோயை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக பூத்தபின் தோன்றும் தண்டழுகல் நோய் அல்லது கரியழுகல் நோய், இதுவும் ஒரு மிகவும் முக்கியமான நோயாகும். இதனால் பல்வேறுபட்ட மகசூலை இழப்பு ஏற்படுத்துகிறது. இந்நோயானது மேக்ரோஃபோமினா பேசியோலினா என்ற பூஞ்சாணத்தின் மூலம் தோன்றுகின்றது. இந்நோயானது வறட்சியான நிலங்களிலும் மற்றும் வடிகால் இல்லாமல் இருக்கும் நிலங்களிலும் விளைவிக்கப்படும் மக்காச்சோளத்தில் அதிகமாக இதன் தாக்கத்தை காணலாம். இந்நோயானது கதிர் முற்றும் தருணத்தில் உள்ள செடிகளை மற்றும் முற்றிய செடிகளையும் தாக்குகின்றது. இந்நோயானது தண்டு மற்றும் மண்ணும் சேரும் இடத்தில் உள்ள தண்டு பாகத்தை தாக்குகின்றது. தாக்கிய இடம் முதலில் வைக்கோல் நிறத்திலும் பின்பு பழுப்பு நிறத்திலும் காணப்படுகின்றது. இந்நோய் நீலவாக்கில் தண்டை அரித்து உள்ளே உள்ள சதை பகுதியை அழிக்கின்றது. தாக்கிய தண்டின் பகுதி மிருதுவாகவும் காய்ந்தும் காணப்படும். இதன் தாக்கத்தால் செடிகள் அடியோடு முறிந்து விழுகின்றன. இதனால் பெரும் மகசூல் பாதிப்பை இந்த பூத்தபின் தோன்றும் தண்டழுகல் நோய் அல்லது கரியழுகல் நோய் இந்த நோயானது ஏற்படுத்துகின்றது. மேலும் தாக்கிய செடியின் உட்பகுதிகளில் பூசண விதை முடிச்சுகளை இந்த நோய் காரணி தோற்றுவிக்கின்றது. இந்த பூசண விதை முடிச்சுக்கள் தண்ணீரின் மூலம் மற்ற இடங்களுக்கு சென்று மற்ற செடிகளையும் தண்டு மற்றும் மண்ணும் சேரும் இடத்தில் உள்ள தண்டு பாகத்தை தாக்கி செடியை கீழே முறியடிக்க செய்கின்றது. இந்த நோயானது வருமுன் தடுப்பதே நல்லது. ஏனென்றால் பூக்கும் தருவாயில் உள்ள மக்காச்சோளத்தில் உள்ளே சென்று பயிர் பாதுகாப்பு முறைகளை செய்வது மிகவும் கடினம். அதனால் பூக்கும் தருணத்தில் வறட்சி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வடிகால் வசதியை ஏற்படுத்தி தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் கார்பன் டாசிம் அல்லது கேப்டான் அல்லது மெட்டலாக்சை என்ற மருந்தை 4 கிராம் வீதம் கொண்டு விதை நேர்த்தி செய்து இதனை கட்டுப்படுத்தலாம். அல்லது ட்ரைகோகிராமா விரிடி அல்லது சூடோமோனாஸ் ஃப்ளாரசன்ஸ் என்ற உயிரி கொண்டு இதன் தாக்கத்தை சற்று குறைக்கலாம். அடுத்ததாக இந்த மக்காச்சோளத்தில் தோன்றும் திருநோய் எவ்வாறு தோன்றுகிறது என்பதை பற்றியும் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றியும் காண்போம். இந்த துருநோயானது பக்சீனியா சொர்கி என்ற காரணிகள் உண்டாகின்றது. இது இலைகளின் இரு பக்கங்களிலும் வட்ட வடிவம் மற்றும் பழுப்பு நிறத்தில் துரு போன்று காணப்படுகிறது. நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும்பொழுது இந்த துருநோயானது செம்பழுப்பு நிறத்தில் காணப்படும். இதை இரு விரல்களுக்கு இடையில் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த செம்பழுப்பு நிற தோள்கள் கையில் மற்றும் விரல்களில் நீங்கள் காணலாம். இவ்வாறு செய்து இதனுடைய துருநோயின் தாக்கத்தை எளிதாக கண்டுபிடிக்கலாம். தற்பொழுது இதனை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றி பார்ப்போம். இந்த நோய்க்கு காரணமாக இருக்கும் ஆக்சாலிஸ் கார்னிகுலேட்ரா என்ற களைச்செடிகளை பிடுங்கி அழிக்கவும். இந்த களைச்செடிகள் மக்காச்சோளத்தில் வரப்புகளில் அதிகமாக காணப்படும். எனவே இந்த களைச்செடிகளை பிடுங்கி அழிக்க வேண்டும். நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும்பொழுது ஏக்கருக்கு மேங்கோசப் 500 கிராம் என்ற மருந்தை வாங்கி தெளித்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக அஸ்பஜில்லஸ் அழுகல் நோய். இந்த நோயானது அஸ்பஜில்லஸ் ஃப்ளேவஸ் மற்றும் அஸ்பஜில்லஸ் பேராசிட்டிகஸ் என்ற காரணிகளால் உண்டாகின்றது. இந்த நோய் முற்றிய மக்காச்சோளத்தின் மணிகளை மட்டுமே தாக்குகின்றது. தாக்கிய மணிகள் கருப்பு நிற துகள்களுடன் காணப்படும். இந்த நோயானது தாக்கிய மணிகள் நச்சுத்தன்மையுடைய அஃப்லோடாக்சின் என்ற பொருளை உண்டு செய்கிறது. இந்த அஃப்லோடாக்சின் என்ற நச்சானது மனிதர்களுக்கு மற்றும் விலங்குகளுக்கும் தீமை விளைவிக்கக்கூடிய நச்சு பொருளை உண்டு பண்ணுகிறது. எனவே இந்த நோய் தாக்கிய மணிகளை நல்ல விதைகளோடு கலக்கக்கூடாது. இதை முற்றும் தருணத்தில் மக்காச்சோளத்தை வறட்சியில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் அறுவடைக்கு முன்பும் பின்பும் கருதிற்கு காயம்படாமல் பார்த்து அறுவடை செய்து இதனை பாதுகாக்கலாம். ஸோ இவ்வாறு மேற்கூறப்பட்ட நோய்களை பற்றியும் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றியும் உழவர்கள் ஆராய்ந்து இதனை கடைபிடித்து மகசூலை பெருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.
நேயர்களே, இதுவரைக்கும் மக்காச்சோள பயிரில் என்னென்ன நோய் வருது, அந்த நோயோட அறிகுறிகள் எப்படி இருக்கு, அந்த நோய்க்கு என்னென்ன மருந்து தெளிக்கணும் போன்ற தகவல்களை கூறிய பேராசிரியர் முனைவர் வை பரணிதரன் அவர்களுக்கு நமது நேயர்களின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, இம்மேலாண்மை முறைகளை கடைபிடித்து மக்காச்சோள பயிரில் நோய்கள் தாக்காமல் மகசூலை பெற்று பயன்பெறுங்கள். மேலும் இதுபோன்று தகவல்களுடன் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.